பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 3 பதம் 27 மூன்றாவது அத்தியாயம் 27வது ஸ்லோகம்.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நரம் சைவ நரோத்தமா தேவீம் சரஸ்வதீ வியாஸ ததோஜயா உதிரயே நஷ்ட ப்ராயேஷு அபத்ரேஷு நித்யாம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி. ஸ்ரீ பகவான் உவாச பிரகிருதே க்ரியமானானி பிரகிருதே க்ரியமானானி புனைகர்மாணி சர்வசஹ குணைகர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இது மன்யதே கர்த்தாஹம் இது மன்யதே ப்ரக்ருதி க்ரியமானானி குணைகர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதம் அன்யதே ப்ரக்ருதே க்ரியமானானி குணைகர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே.
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபா இருக்கீங்க. மொழிபெயர்ப்பு எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. ஜட இயற்கை குணங்களால் மயக்கப்பட்டு அறிவற்றோர் தூள செயல்களில் முழுமையாக ஆழ்ந்து பற்றுடையோர் ஆகின்றனர். செயல்படுவோரின் அறிவு குறிவினால் இக்கடமைகள் கீழ்த்தரமானவை ஆயினும் அறிவுடையோர் அவரை நிலை பெறச் செய்யக்கூடாது. பொருளுரை அறிவற்றவர்கள் தூள உணர்வோடு தவறாக தம்மை மாற்றி உணர்ந்து கொண்டு பௌதிக பேர்களுக்கு நிறைந்தவராகின்றனர். இந்த உடல் ஜட இயற்கையை தரும் நற்பரிசாகும். உடல் உணர்வில் அளவு கடந்து லயத்திருப்பவன் மந்தா அல்லது ஆத்மாவை அறியாத சோம்பேறி என்று அழைக்கப்படுகிறான். அறிவற்ற மனிதன் உடலையே தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். பிறருடன் உடல் மூலமான உறவுகளை சொந்தம் என்று கருதி கொண்டிருக்கின்றான். எந்த நிலத்தில் உடல் பெறப்பட்டதோ அது வந்தனைக்குரியதாக ஏற்கப்படுகின்றது. மத சடங்குகளின் ஒப்பு செயல்களே இறுதி லட்சியமாகவும் கருதப்படுகின்றன. சமூக தொண்டு, தேசிய தொண்டு, பொதுநல தொண்டு என்பவை இத்தகைய உடல் கட்டுகளுக்கு மனிதனின் சில செயல்களாகும். கட்டுண்ட நிலையில் உள்ள மனிதனின் சில செயல்களாகும். இத்தகைய கட்டுண்ட நிலையில் விலங்காக வாழ்ந்திருப்பவர்கள் இவர்கள் ஜடக்கலங்கத்தில் மிகவும் ஆழ்ந்து விடுகின்றனர். அவர்களை பொறுத்தவரை ஆன்மீக உணர்வு வெறும் புரட்டு கதையே. எனவே அவர்களுக்கு அதில் விருப்பமில்லை. இத்தகைய மதிமயக்கம் கொண்டோர் அகிம்சை மற்றும் இது போன்ற பிற தூள நற்செயல்களான வாழ்வின் ஆரம்ப நிலை கொள்கைகளிலும் கூட ஈடுபட்டிருக்கலாம். ஆன்ம வாழ்வில் ஒளியூட்டப்பட்டவர்கள் இது போன்ற தூளமாய் அழுந்திய மக்களை எரிச்சலடையுமாறு செய்வதை தவிர்க்க வேண்டும். தனது சொந்த ஆன்மீக சாதனைகளை அமைதியாக செய்வதே சிறந்தது. அறிவியினர்களால் கிருஷ்ண உணர்வு செயல்களை பாராட்ட முடியாது. அறிவு குறைந்தவர்களால் கிருஷ்ண உணர்வு செயல்களை பாராட்ட முடியாது. எனவே அவர்களை தொல்லை செய்து மதிப்புமிக்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு இங்கு அறிவுரை கூறுகிறார். ஆயினும் ஸ்ரீ கிருஷ்ணரது நோக்கத்தை உணர்ந்தவர்களாதினால் அவரது பக்தர்கள் அவர்களும் கருணை மிக்கவர்களாக இருக்கின்றனர். அதனால் அறிவற்ற மனிதரை கூட அணுகி மனிதருக்கு அத்தியாவசியமான தேவையாக உள்ள கிருஷ்ண உணர்வு செயல்களில் அவர்களை ஈடுபடுத்த முடியும் அளவுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் எதையும் பொருட்படுத்தாது உபயோகிக்க தயாராக இருக்கின்றனர் தூய பக்தர்கள். ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா சத்ரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாவிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீன் ச பதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீகுரோ வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாகர்ஜாதம் சககன ரகுநாதாம் தாம் சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சகனலலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினி தினாமினே நமாச்சாரிய பாதானிதா குருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தினாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரவ பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. படித்ததில் ஒரு சிறிய பிழை, இது வேற பிரிண்டிங்கில் தவறாக மாறியிருக்கு. ஒரே ஸ்லோகம் ரெண்டு நம்பரில் வந்திருக்கு, அதனால் இந்த மொழிபெயர்ப்பை திரும்ப படிக்கிறேன். ஜடயக்கின் முக்குணங்களின் பாதிப்பால் மயங்கிய நிலையில் ஆத்மா இயற்கையால் நடைபெறும் செயல்களுக்கு தானே கர்த்தா என்று தவறாக எண்ணுகிறது. பௌதிக உணர்வினர் கிருஷ்ண உணர்வினர் என்னும் இருவகையான மனிதர்கள் ஒரே நிலையில் செயலாற்றும் போது ஒரே மாதிரியை செயலாற்றுவது போல தோன்றினாலும் அவளது நிலைமையில் பெரும் வித்தியாசம் இருக்கின்றது. பொய்யகங்காரத்தால் தானே எல்லாம் செய்கிறேன் என்ற உணர்வு ஜட உணர்விற்கு திருப்தி தருகிறது. பகவானால் மேற்பார்வை செய்யப்பட்டு இயங்கும் ஜட இயற்கையே உடல் எனும் யந்திரத்தை உண்டாக்குகிறது என்பதை அவன் அறிவதில்லை. இறுதியாக தான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டிற்குள் இயங்குகின்றேன் என்பதை பற்றிய அறிவும் அவனுக்கு இல்லை. பொய்யகங்காரத்தில் இருப்பவர் சுதந்திரமாக எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கான பெயரை அடைகின்றான் என்பதே அவனது மயக்கத்தின் அறிகுறியாகும். முழுமுதற் கடவுளின் ஆணைக்கு உட்பட்ட ஜட இயற்கையின் படைப்பே தனது ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்கள் ஆதலினால் தனது உடல் மனம் செயல்களெல்லாம் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ண சேவையிலேயே ஈடுபடுத்தப்பட வேண்டியவையே என்பதை அவன் அறிவதில்லை. அறிவீடுகள் தன் புலன்களை நீண்டகாலமாக புலனுகர்வில் ஈடுபடுத்துவதன் காரணமாக பொய்யகங்காரத்தால் மயக்கப்பட்டதனால் கிருஷ்ணருடன் தனது நித்தியமான உறவு மயக்கப்பட்டு பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடல் புலன்களின் தலைவன் அல்லது ரிஷிகேசன் என்று அழைக்கப்படுவதை மறந்திருக்கிறான். ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு யாரா புதுசா வந்திருக்காங்களா? புதுசா யாரும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஜெகநாதருடைய சந்நிதியில எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இந்த மாலை பொழுதுல பகவத்கீதையில் மூன்றாவது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். அதில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அதன்படி எப்படி நம்ம அதை எளிமையாக புரிஞ்சின்றது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கலந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம எல்லாரும் ஒருக்கா சேர்ந்து பகவானை நாம குறிச்சது.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான தலைப்புல பகவத்கீதையில் விஷயங்களை பகிர்ந்துக்கு இருக்கிறோம். ஒன்று வந்து இந்த ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம், இன்னொன்று துளசி மகாராணியோட மகாத்மியா. துளசி மகாராணியை வந்து நம்ம எப்படி வழிபடணும், அவங்கள வீட்டில் எப்படி நம்ம பக்தி செய்யணுங்கிறத பற்றி நம்ம கொஞ்ச நேரம் கலந்து பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தில் உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். பிரகிருதி அப்படிங்கிறது இயற்கை, பிரகிருதினா இயற்கைன்னு அர்த்தம். பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியது. நமக்கு வந்து ஆத்மானு பேர். நம்ம ஏற்கனவே உபன்யாசத்தில் இதை பற்றி கலந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா ஜீவாத்மா. ஜீவாத்மா எப்போ இந்த உடலை எடுத்துக்கிறானோ அப்போ வந்து அவன் மூணு குணத்தினால செயல்படுறான். நம்ம எப்போ இந்த உடலை எடுத்துக்கிறோமோ அப்பவே நமக்கு மூணு குணத்தினால செயல் உருவாகுது. எப்படி மூணு குணத்தினால செயல் உருவாகுதுன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூணு குணத்துடைய பாதிப்பும் இருக்கும். ஏன்னா இந்த உலகமே அதில் தான் இயங்கிட்டு இருக்கு. பிரகிருதி அப்படிங்கிறது இந்த இயற்கை. இந்த இயற்கை குணை கர்மானி சர்வசக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்தி தான் இந்த இயற்கை. இதை வந்து மாயா சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த உலகம் வந்து கிருஷ்ணருடைய மாய சக்தி. இந்த மாய சக்தி எப்படி இயங்கிட்டு இருக்கு, மூணு குணத்தினால இயங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சில சமயம் நம்ம வந்து அமைதியா இருப்போம், சில சமயம் கோவப்படுவோம், சில சமயம் சோம்பேறியாவும் மந்தமாவும் இருப்போம். எப்பவுமே நம்ம சோம்பேறியா இருக்கிறது இல்லை, எப்பவுமே நம்ம வந்து அமைதியா இருக்கிறது இல்லை, எப்பவுமே நம்ம சண்டை போட்டு இருக்கிறது. சில சமயங்களில் இந்த குணங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு நம்மகிட்ட. இப்போ மூணு வர்ணத்தை எடுத்துட்டு அதை அந்த வர்ணத்து கூட நிறைய மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நிறைய என்ன சொல்றதுன்னா, மூணு கலர் எடுத்துக்கிட்டு அந்த கலரை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நிறைய கலர் வந்துட்டே இருக்கு. மஞ்சள் சிகப்பு பச்சை, இந்த மூணே கலந்துட்டா அந்த கலரை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நிறைய கலர் வரும். அந்த மாதிரி இந்த மூணு குணமும் மூணு கலர் மாதிரி இந்த மூணு குணத்தோட சேர்க்கை மாறி 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 வந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு குணத்தில் நம்ம செயல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மூணு குணத்துக்கு உட்பட்டவங்க. ஜீவாத்மா வந்து உண்மையில ஜீவாத்மா இந்த மூணு குணத்துக்கு உட்பட்டவன் கிடையாது. நம்ம வந்து இந்த மூணு குணத்துக்கு உட்பட்டவங்க கிடையாது. ஆனா எப்போ நம்ம இந்த உடல் எடுத்துக்கிறோமோ அப்ப இந்த மூணு குணத்துல நம்ம செயல்படுறோம். இந்த உடல் எடுத்துக்கிட்ட உடனே, இந்த உலகத்துல வந்த உடனே யாரா இருந்தாலும் இந்த மூணு குணத்துல செயல் பண்ணிதான் ஆகும். அதனாலதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன்ட்ட என்ன பரிந்துரைக்கிறாருன்னா, திரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரை குண்யோ பவார்ஜுனா. அர்ஜுனா, வேதங்கள்லாம் இந்த மூணு குணத்தை பத்தி தான் சொல்லுது, அதையும் கடந்த நிலைக்கு நீ வந்துடு. மூணு குணத்தையும் கலந்த நிலைங்கிறது சுத்த பக்தி. நம்ம பகவானுக்கு சுத்த பக்தி பண்ணும்போது தான் இந்த மூணு குணத்தையும் கடந்த நிலைக்கு நம்ம வருவோம். அது வரைக்கும் நம்ம மூணு குணத்தினோட பாதிப்பில் தான் இருப்போம். சில சமயம் சத்துவ குணத்தில், சில சமயம் ரஜோ குணத்தில், சில சமயம் தமோ குணத்தில், இந்த மாதிரி மூணு குணத்திலையும் மாறி மாறி செயல் பண்ணிகிட்டே இருப்போம். உண்மையில் ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம் என்னன்னா, நம்ம வந்து பகவானுடைய சேவகன் அப்படிங்கிறது தான். அதை தான் இன்றைக்கி நான் காலை உபன்யாசத்தில் பேசிகிட்டு இருந்தோம். ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம் பகவானுக்கு சேவை பண்ணும். அந்த உண்மையான சொரூபத்தை நம்ம இழக்கிறோம். எதனால் இழக்கிறோம்? அகங்கார விமூடாத்மா, அகங்காரத்தினால. என்ன அகங்காரம்? நான் அப்படிங்கிற அகங்காரம். நான்கிற அகங்காரத்தினால நம்முடைய உண்மையான என்ன சொல்றது, உண்மையான ஆதாரமான நிலையை நம்ம இழந்துட்டோம். இந்த ஜீவாத்மாவுக்கு உண்மையான ஆதாரமான நிலை இருக்கு. அந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆதாரமான நிலை என்னன்னா, பகவானுக்கு சேவை பண்றது அவருடைய உலகத்துல. ஆனா எப்போ ஜீவாத்மா அவன் எல்லாத்துக்கும் கர்த்தாவா இருக்கணும், நான் ஏன் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், நானே கடவுளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுறான். உண்மையில எதனால் இங்க வரோம்னா, நம்ம எல்லாரும் நான் ஏன் கிருஷ்ணருக்கு கீழ்படணும், நானே கிருஷ்ணர் தான் அப்படின்னு நினைக்கும் இந்த மூணு குணத்துல மாட்டிக்கிறோம். அதுதான் மாயைங்கிறது. மாயைனா, மாயை அப்படின்னா இல்லாத ஒன்றை உண்மை நினைச்சுக்கிறது. நான் கிருஷ்ணரை மறந்துட்டு நான் எஜமானா இருக்கணும், அதுதான் அகங்கார விமூட ஆத்மா. அகங்காரத்தினால் அந்த ஆத்மா முட்டாள் ஆத்மா என்ன நினைச்சிருந்தா, நான் தான் கர்த்தா, நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் இல்லைன்னா அது நடக்காது அப்படின்னு நினைச்சிருந்தேன். இது இந்த சூழ்நிலை எதனால் ஏற்படுதுன்னா அவன் தன்னுடைய அறியாமையினால, அவன் அவனுடைய உண்மையில நம்மளுடைய உண்மையான நிலை என்ன நம்ம தெரிஞ்சுன்றதுனால நம்ம எல்லாத்துக்கும் நம்ம காரணம்னு நினைச்சுக்கிறோம். அப்போ பகவத்கீதையோட முதல் நோக்கம் என்னன்னா நம்மளை இந்த அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதா, நான் இந்த சைரனும் கிடையாது, நான் கிருஷ்ணருடைய சேவகன். பகவத்கீதையோட முதல் நோக்கம் என்னது, நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது. கிருஷ்ணர் வந்து இந்த அறியாமை முதல் போக்குறார். மமே அம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, இந்த உயிர்வாழ்களை என்னுடைய அம்சம் நித்தியமானவங்க அப்படின்னு சொல்லித்தரார் கிருஷ்ணன். உயிர்வாழ்கள் நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய அம்சம் தான், நித்தியமானவங்க தான். ஆனா என்ன ஆயிடுது, மனசஸ்தானி இந்திரியானி, மனம் உட்பட இந்த புலன்கள் எடுத்துறோம், கண்ணு காது மூக்கு வாய் தொடு புலன்கள், இந்த புலன்கள் எடுத்துட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடிமையாகிடும். இந்த புலன்களுக்கும் மனசுக்கும் அடிமையாகிடும். யந்திரம், இந்த உடல் வந்து ஒரு யந்திரம் மாதிரி, மெஷின். அதனால கிருஷ்ணர் சொல்றார், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசி அர்ஜுன திஷ்டதி பிராமையன் சர்வபூதா பிராமையன் சர்வபூதானி யந்திரூடானி மாயையா, மாயினால் கொடுக்கப்பட்ட ஒரு யந்திரம் தான் இந்த உடல். மாயசக்தி, மாயசக்தினா கிருஷ்ணருக்கு பிரிந்த சக்தி. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த எட்டும் சேர்ந்ததுதான் கிருஷ்ணருந்து பிரிந்த சக்தி. அந்த 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 சக்தியில தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு இல்லையா. இந்த உலகத்தில் எது எடுத்தினாலும் இந்த பஞ்சபூதத்தினுடைய கலவை இருக்கும், எல்லாமே இருக்காது. பஞ்சபூதத்துடைய தொடர்பு இல்லாம இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அந்த மாதிரிதான் நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. அப்ப நான் இந்த உடல் கிடையாது, நான் அந்த பஞ்சபூதமும் கிடையாது, நான் மனதும் கிடையாது, புத்தியும் கிடையாது, அகங்காரம் கிடையாது. அப்ப நான் யாரு, நான் வந்து ஆத்மா. அந்த நிலையில வரும்போது அந்த நிலையை தான் கிருஷ்ணர் முதல்ல நமக்கு சொல்லித்தரார். முதல்ல என்ன சொல்லித்தராரு, நீ இந்த உடல் கிடையாது, நீ ஒரு ஆத்மா. அப்ப ஆத்மா என்ன பண்ணணும், அகங்காரப்படக்கூடாது. ஆத்மாவுடைய இயல்பான நிலை என்னன்னா ஆத்மாவுடைய சொரூபம் ஆனந்தோமை அப்யாசா, ஆத்மா எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது. நமக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உடல்ல இருந்து சந்தோஷமா இருக்கணும் முயற்சிக்கிறோம், அதுதான் பிரச்சனை. நமக்கு நம்ம உண்மையிலே சந்தோஷமானவங்க தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆத்மா வந்து இந்த உடல் இருக்கிற ஆத்மா எப்பவுமே சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க தான், எப்பவுமே சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க தான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உடல் எடுத்துக்கிட்டதுனால நம்மளால எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியல. இந்த உடலால பிரச்சனை, மனதால பிரச்சனை, இயற்கையினால பிரச்சனை, இந்த மாதிரி பல துன்பங்கள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சுக்காதான் அறியாமே சொல்றாரு கிருஷ்ணர். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த உடல்ல இருந்து நீ சந்தோஷப்படணும்னு நினைக்கிறீ, அது எப்படி முடியும்? அப்ப நீ உன்னுடைய ஆதாரமா நிலையை உணர்ந்துரு அப்படின்னு கிருஷ்ணர் நமக்கு அறிவுறுத்துறாரு. அதனால ரெண்டாவது அத்தியாயத்துல முழுவதுமே கிருஷ்ணர் வந்து ஆத்ம விஞ்ஞானத்தை போதிக்கிறார். மூணாவது அத்தியாயத்துல அதை இன்னும் உறுதிப்படுத்துறாரு. கர்ம யோகம் சொல்லித்தரார், செயலை வந்து எப்படி நம்ம யோகமா செய்யறது, பற்றின்றி செயலாற்றுறதுனால நமக்கு என்ன விளையும், அதோடைய பலன் என்ன, செயலை ஏன் திறக்கக்கூடாது. நிறைய பேர் செயலெல்லாம் திறந்துடுறாங்க, எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்லாம் போய் மலையிலலாம் போயிருந்துக்கிறாங்க. அப்படிலாம் இருக்க முடியாது, அந்த காலம்லாம் போயிடுச்சு. அந்த காலத்துலலாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த உலகம் வந்து தற்காலிகமானது, அழியக்கூடியது, இந்த உடல்லாம் அழியக்கூடியது, அப்புறம் ஏன் நான் இங்கே கஷ்டப்படணும், காட்டில் போய் அறிஞ்சிட்டு போடுவோம், காட்டில் போய் கடுமையாக தபம் வருதெல்லாம் இருப்பாங்க. ஆனாலும் ரொம்ப பேர் அதில் உறுதியாக இருக்க முடியாது, அந்த யோக முறையிலேருந்து கூட விழுந்துருவாங்க, அப்புறம் திரும்ப வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி நிறைய யோக முறைகள்லாம் இருக்குது, அந்த யோக முறைகள்லாம் நம்மளால் பயிற்சி பண்ண முடியாது. அதனால தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 500 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தார். இங்கே இருக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு இந்த நாம சங்கீர்த்தத்தை நமக்கு கொண்டு வந்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யார் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாங்களோ அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். தொடர்ந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆயிடும்னா நமக்கு நம்முடைய உண்மையான நிலையிலிருந்து நம்ம நிலைப்பட்டுருவோம். ஏன்னா பக்தி யோகி அல்லது பக்தங்கிறவர் வந்து மற்ற நிலையெல்லாம் கடந்தவர். தியான யோகியோ இல்லை அஷ்டாங்க யோகியோ ஹட யோகி இந்த மாதிரி நிறைய யோகிகள்லாம் இருக்காங்க. இந்த யோகியெல்லாம் கடந்த நிலை தான் பக்தி யோகிங்கிறது. அப்போ ஒருத்தர் வந்து பக்தர் ஆகிறாருன்னு சொன்னா அவர் எல்லாத்தையுமே கடந்து உன்னதமான நிலையில் இருக்காருன்னு அர்த்தம். எல்லாத்தையுமே கடந்துட்டார். பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் சன்னியாசி எல்லாத்தையும் கடந்த நிலை தான் பக்தன்கிறது. யார் வேணாலும் பக்தன் ஆகலாம், ஒரு பிராமணன் கூட பக்தராகலாம், ஒரு சன்னியாசி பக்தனாகலாம், ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கிற பக்தராகலாம். அப்படி அவங்க பக்தி பாதையை எடுத்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சுலபமாக சந்தோஷமா இருக்க முடியும், அவங்களுடைய உண்மையான ஆதாரமான நிலையும் அவங்க திரும்பாதீங்க. அதைத்தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லித்தரார். பகவத்கீதையோட நோக்கம் வந்து நம்மளை ஏதோ சாமியார் ஆக்கணும்னோ இல்லை நம்மளை வந்து ஊரை விட்டு ஓட வச்சிடணுங்கிறதா கிடையாது. பகவத்கீதையோட நோக்கம் வந்து கிருஷ்ணரை நம்ம உள்ள படி முதல் நம்ம யாருன்னு உள்ள படி நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி நம்ம சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்லித்தார். அப்ப ரெண்டாவது அத்தியாயத்தில் நம்ம யாருன்னு சொல்லித்தரார், நம்ம இந்த சரீரம் கிடையாது நம்ம ஆத்மான்னு சொல்லித்தரார். அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கும் பகவானுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கா இல்லையா அதையும் சொல்லித்தரார். மன்மனாபவ மத் பக்தோ, நீ என்னுடைய பக்தனாயிரு, எனக்கு நமஸ்காரம் பண்ணு. மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மா நமஸ்குரு மாமேவே சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. நீ எனக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்கிறதுனால நான் உனக்கு சத்தியம் பண்றேன், நீ என்னுடைய பக்தனாய் எனக்கு நமஸ்காரம் பண்ணி என்ன வந்தன பண்ணினா நீ கட்டாயம் என்ன வந்து அடைவாய், இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் நீ விடுபட்டுருவாய். அப்படி நீ செய்யல அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து நான் ஏன் கிருஷ்ணரை சரணடையணும், நான் ஏன் அவர்கிட்ட போகணும், நான் ஏன் அவர் ஒரு பக்தன் ஆகணும் அப்படின்லாம் கேள்வி கேட்டோம்னா அதுக்கும் கிருஷ்ணர் பதில் சொல்றார். மஜ்ஜித்தா சர்வ துக்காணி, இந்த உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது. மத் பிரசாதா தரிசசி, என்னுடைய கருணினால இது ரொம்ப சுலபமா நீ கடந்துடலாம். கிருஷ்ணர் சொல்லித்தரார், இந்த உலகம் ரொம்ப துன்பமானது, இங்க நீ சந்தோஷமா இருக்க முயற்சிக்காத, ஆனா என்னுடைய கருணை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம். அதை பற்றி நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அதை சேர்த்து அகங்கார நோசதி வினசதி, அதை விட்டு நீ அகங்காரப்பட்டு இருந்தீன்னா உன்னை யாராலும் காப்பாற்ற. அது உண்மைதானே, நம்ம ஏன் கிருஷ்ணர் சரணடைன்னு சொல்லி அகங்காரப்பட்டு இருந்தோம்னா நம்மளை யார் காப்பாற்ற முடியும், மரணத்திலிருந்து நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது இல்லையா, மரணத்திலிருந்து நம்மளை யாராவது காப்பாற்ற முடியுமா? அப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப கிருஷ்ணர் மட்டும் என்ன நம்மளை மரணத்திலிருந்து காப்பாற்றவா போறாருன்னு. கிருஷ்ண பக்தர் இங்க ரெண்டு பேர் சொன்னாங்க, ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க, பக்தர்கள் பக்தர் இல்லாதவங்க. பக்தர்களும் மரணம் அடைகிறாங்க, பக்தர் அல்லாதவங்களும் மரணம் அடைகிறாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம கேள்வி வரலாம். பக்தர் இல்லாதவங்க மரணம் அடையும் போது திரும்ப அடுத்த உடலுக்கு போவாங்க, திரும்ப பல பிறவி எடுப்பாங்க, எந்த உடலா வேணாலும் இருக்கலாம். அவங்க இந்த உடலை விடும்போது என்ன உணர்வோட இந்த உடலை விடுறாங்களோ அவங்க அதே ஆடுவாங்க. ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது. பக்தர்கள் வந்து இந்த உடலை விடும்போது பகவானுடைய ஸ்மரணத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அடுத்த உடல் ஆத்மீக உடலா இருக்கும், இந்த உடலா இருக்காது. இந்த மாதிரி பௌத்திகமான உடலா இருக்காது, அது வந்து ஆத்மீகமான உடலாயிரும். ஆத்மீகமான உடல்ல முழுக்க முழுக்க ஆத்மீக, அங்க உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது, எல்லாமே நித்தியமானதாக, நித்தியமான உடல், நித்தியமான புத்தி, நித்தியமான ஆனந்தம், எல்லாமே நித்தியமா இருக்கும். அதுதான் சத் அப்படின்னு, சத் சத் சித் ஆனந்தம். சத் அப்படின்னா உண்மையானது, சித் அப்படின்னா நித்தியமானது, ஆனந்தம்னா ஆனந்தம் தரும் சந்தோஷம். அந்த ஒரு உடல் இருக்கு ஆத்மீக லோகத்துல, கிருஷ்ணருடைய உலகத்துல வைகுண்டத்துல. அந்த உடல் வேணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம தயாராகணும். அதுக்கு நம்ம தயாரானாதான் அந்த உடல் கிடைக்கும். அதனால கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்றதுல என்ன கஷ்டம் இருக்கு நமக்கு, நம்ம எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பரிசை கிருஷ்ணர் நம்ம கொடுக்குறாங்க போது ஏன் அவர் நம்ம சரணடைய கூடாது, கிருஷ்ண பக்தி ஏன் நம்ம எடுத்துக்கூடாது? அதனால கிருஷ்ண பக்தியை நம்ம தீவிரமா எடுத்துக்கிட்டோம்னா இந்த அறியாமையிலிருந்து நம்ம விடுபட்டுருவோம், அகங்காரத்திலிருந்து விடுபட்டுருவோம், பொறாமை கோபம் இதெல்லாமே போடும் கிருஷ்ண பக்தி பண்ண பண்ண. இப்போ கிருஷ்ண பக்தியில நிறைய வழிமுறைகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆச்சாரியர் வந்து. இப்போ படித்த நம்ம பொருள் இல்லை, ஆச்சாரியர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றி நமக்கு பகவத்கீதையை கொடுத்துருக்க, ஆனால் அது நடைமுறையில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத கிருஷ்ணர் காமிக்கல. கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னார் அவ்வளவுதான், அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னார். அர்ஜுனனுக்கு முதல் அறியாம இருந்தது, இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா ஒரே குழப்பமா இருந்தது. ஆனா கிருஷ்ணர் இருந்து பகவத்கீதை கேட்ட உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அர்ஜுனன் ஒரு உன்னதமான பக்தரா இருந்தார், அர்ஜுனன் ஒரு உன்னதமான பக்தரா இருந்ததுனால கிருஷ்ணர் சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு புரிஞ்சுது, நமக்கே புரிய மாட்டேங்குது, நம்ம அந்த அளவுக்கு பக்தி கிடையாது. அதனால கிருஷ்ணர் சொன்னது அர்ஜுனன் புரிஞ்சுட்டாரு, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்ன வேணும், ஆச்சாரியர் வேணும், குரு வேணும். அப்ப குரு என்ன பண்ணுவாரு, இன்னும் நமக்கு சுலபமா சொல்லி தருவார் கிருஷ்ணருடைய விஷயத்தை எப்படி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறது, பகவத்கீதை கிருஷ்ணோட உபதேசங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லித்தரார். அவர் சொல்லித்தரது மட்டும் இல்ல, வாழ்ந்து காமிக்கிறார் இல்லையா. கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டு தான் போறார், ஆச்சாரியர் வந்து வாழ்ந்து காமிக்கிறார். அதே கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து வாழ்ந்து காமிச்சார் எப்படி ஒரு பக்தன் இருக்கணும் அப்படின்னு. இப்படி பக்தி பாதையில நிறைய வழிமுறைகள்லாம் இருக்கு. அதுல குறிப்பா நம்ம வந்து தினமும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இந்த மந்திரம் ரொம்ப எளிமையானது, ரொம்ப இனிமையானது. எப்ப வேணாலும் எந்த நேரத்தில் எங்க வேணாலும் சொல்லலாம். இதுக்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் எதுவும் கிடையாது. இது ஒரு வழிமுறை, ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறது. அப்புறம் வீட்டில் கிருஷ்ணருக்கு ஒரு பூஜை மண்டபம் அமைச்சு அவருக்கு பூஜை செய்யறது எளிமையான. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சுலபமா நம்ம பக்தி ஏத்துட்டு வரோம், அது ரொம்ப எளிமையா இருந்தாலும் பரவாயில்லைங்கிறார். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம். பத்திரம்னா இலை, புஷ்பம்னா பூ, பழம்னா வாழைப்பழம், ஏதோ ஒரு பழம், ஆப்பிள் ஆரஞ்சு, உங்களுக்கு என்ன சக்தி உண்டோ. சிலருக்கு வாழைப்பழம் தான் வாங்கி தர முடியும், எல்லாருக்கும் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாம் வாங்கி தர முடியாது. எங்க வீட்டில் வாழைப்பழம் தான் இருக்கு. கிருஷ்ணர் அதையும் ஏத்துக்கிறார். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் நீர், தண்ணி எங்க வேணாலும் கிடைக்கும், தண்ணிக்கு ஒன்றும் பெரிய செலவு இல்லை, இலைக்கும் கீரைகளுக்கும் ஒன்றும் பெரிய செலவு இல்லை, அப்புறம் பழத்துக்கும் செலவு இல்லை, பூவுக்கும் செலவு இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன செலவுகள் தான். இது யார் அன்போடு எனக்கு அளிக்கிறாங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி பகிர்தம் அஸ்நாமி பிரியதாத்மா. எனக்கு யாராவது அன்போட பக்தியோட எனக்கு ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா அதை நான் பக்தியோட ஏத்துக்கிறேன், அன்போட ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். ஸோ கிருஷ்ணருக்கு படைக்கிறதுல ஒரு நஷ்டமும் கிடையாது. கிருஷ்ணர் நம்ம வீட்டில் சென்டர்ல நடுவில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு தான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம் தவிர கிருஷ்ணருக்கு அது அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க வீடு கட்டிட்டு என்ன வீட்டிலேயோ ஏற்ற மாட்டேங்கிறாங்களே, அதனால கிருஷ்ணர் வருத்தப்பட மாட்டார். கிருஷ்ணருக்கு அவருடைய உலகத்தில் லட்சக்கணக்கான லட்சுமிகள் சேவை பண்ணுறாங்க, கோடிக்கணக்கான லட்சுமிகள், ஆயிரக்கணக்கான லட்சுமிகள். அதனால் அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் கிருஷ்ணர் நம்ம அன்போடு செய்யும்போது அதை ஏற்றுக்கிறார். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வராருன்னா நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிருஷ்ணர் நம்மளை வந்து தூய்மைப்படுத்துகிறார், நமக்கு பக்தியை கொடுக்குறார். அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றது, வீட்டில் பூஜை மண்டபம் வச்சு அங்கே கிருஷ்ணருடைய படங்களுக்கு பூஜை செய்யறது எப்போ வேணாலும் செய்யலாம். அதிகாலையில் அதிகாலையில் பொதுவாக செய்யறது நல்லது. அதுக்கப்புறம் சாயந்தரம் சிலருக்கு சில வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, சிலர் வீட்டு வேலை பண்ணுறவங்க இருப்பாங்க, சிலர் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்க, சிலர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, சிலர் படிக்கிறவங்க இருப்பாங்க. நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த டைமில் செய்யலாம். அதுக்கும் கட்டுப்பாடு விதி கிடையாது, இந்த நேரத்திலாம் கட்டாயம் பண்ணியாகணும். பக்திங்கிறது அன்பு, நம்ம அன்போடு செய்யறதுக்கு நேரம் காலம் இதெல்லாம் வந்து நம்மளா தீர்மானிச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வீட்டில் ரொம்ப எளிமையாக பண்ணலாம், கோயிலில் வந்து சிலதெல்லாம் ரொம்ப கட்டாயம் பண்ணி ஆகணும். ஏன்னா கோயிலுக்கு வரும்போது அங்கே விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி அந்த விக்கிரகம் வரும்போது அங்கே வந்து விக்கிரகம்னு வரும்போது கிருஷ்ணர் அங்கே இருக்கார், அந்த விக்கிரக ரூபத்தில் பகவான் அங்கே இருக்கார். அவரை நம்ம வச்சுருக்கோம் வீட்டில், எப்படி நம்ம வீட்டில் நம்ம எல்லாம் இருக்கிறோமோ அதே மாதிரி கிருஷ்ணர் இங்கே இருக்கார். அப்போ நம்மளை எப்படி நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம கவனிச்சுக்குமோ அதே போல கிருஷ்ணரையும் கவனிச்சுக்கோம். அன்புதான், அன்புதான் கிருஷ்ணர் நம்மகிட்ட. அது வேற எதுவும் கிருஷ்ணர் நம்மகிட்ட கேட்கல, தங்கம் வைடூரியம் பவளம் முத்தெல்லாம் எனக்கு கொண்டு கொடுங்கன்னு கிருஷ்ணர் கேட்கல. நம்முடைய அன்பு தான் கிருஷ்ணர் கேட்கிறார். கிருஷ்ணருக்கு நம்ம ஆத்மா மேலே தான் கிருஷ்ணருக்கு விருப்பமே தவிர நம்முடைய உடைமைகள் மேலே கிருஷ்ணருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அதுக்கு அவருக்கு அதுக்கு அவசியமே கிடையாது. ஸோ இப்படி கிருஷ்ணருக்கு ரொம்ப எளிமையோடு நம்ம படைக்கலாம். நம்ம வீட்டில் உணவு தயார் பண்ணி அதுக்கு கிருஷ்ணர் அன்போடு கொடுக்கும்போது கிருஷ்ணர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். அதே மாதிரி தான் கிருஷ்ண பக்தியில் துளசி தேவி, துளசி மகாராணி. துளசி மகாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, அதனால தான் எப்பவுமே கிருஷ்ணருடைய பாதத்தில் இருப்பாங்க துளசி மகாராணி. இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பக்கத்திலே வச்சுருக்கோம் துளசி தேவி. ஏன்னா துளசி மகாராணி இப்போ நம்ம வார வாரம் இங்கே படிக்கிறோம் இல்லையா, அந்த துளசியோட மகாத்மியம், துளசியை பூஜை பண்ணுறது, வெறுமனை துளசியை நினைக்கிறதுனாலே, யாராவது துளசியை நினைச்சாலோ பார்த்தாலோ வணங்கினாலோ அது இருக்கிற வீட்டுக்கு போனாலோ அவங்க எல்லா பாவத்திலேருந்து விடுபடுறாங்க. அவ்வளோ மங்களமானது துளசி. துளசியோட நிழல் கூட மங்களமானது, அந்த நிழலை கூட நம்ம மிதிக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, துளசியோட நிழலை கூட மிதிக்கக்கூடாது. அப்புறம் துளசியோடைய வைபவம் என்னென்னா, பொதுவாக பக்தர்கள் வந்து பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. துளசி தேவி மிக உயர்ந்த பக்தை, அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தன்னை தன்னோட பக்தனுக்கு ஒப்படைக்கிறாங்க, பக்தன் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார், அதில் அவங்க ஆனந்தம் அடைகிறாங்க. துளசி நேரடியாக பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய எல்லா விதமான உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் துளசி என்ன பண்ணிடுறாங்கன்னா, விஷ்ணு பக்தர்கள் எனக்கு பிரிய விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியமானவங்க, அப்போ நான் என்ன அவங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன், அவங்க விஷ்ணுவுக்கு என்ன அர்ப்பணிக்கட்டும் அப்படின்னு துளசி மகாராணி ரொம்ப கார்ணிய கார்ணியமா கருணையோட தன்னை பக்த விஷ்ணுடைய பக்தர்கிட்ட ஒப்படைக்கிறான். ஸோ கிருஷ்ணனுடைய பக்தர்கள்ல ஸ்ரீமதி ராதாராணி ரொம்ப உன்னதமானவங்க, உயர்ந்தவங்க. எப்படி கிருஷ்ணர் வந்து எல்லா அவதாரத்துக்கும் மூலமா இருக்காரோ, ராமர் நரசிங்கர் வராகர் இது எல்லா அவதாரத்துக்கும் மூலம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர். அதே மாதிரி ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி இந்த மாதிரி விஷ்ணுவுடைய மனைவிகளுக்கெல்லாம் கிருஷ்ணனுடைய மனைவிகளுக்கெல்லாம் ஆதாரம் வந்து ஸ்ரீமதி ராதாராணி. எல்லா லட்சுமிகளுக்கும் ஆதாரம் ஸ்ரீமதி ராதாராணி. அந்த ராதாராணியோ அந்த ராதாராணியோட ஒரு அம்சமா ஒரு விரிவங்கமாக தான் துளசி மகாராணி கருதப்படுறாங்க. அவங்களுக்கு இன்னொரு பேர் பிருந்தா அப்படின்னு பேர், பிருந்தே தேவின்னு சொல்றோம். அந்த டேம்லெட்ல எழுதியிருக்கும் பிருந்தா தேவி, பிருந்தாவனம், பிருந்தாரண்யம், வனம்னா காடு, பிருந்தானா துளசிகள் நிறைந்த வனம். ஸோ கிருஷ்ணர் எப்பவுமே துளசி எங்க இருக்கோ அங்க கிருஷ்ணர் இருப்பார். துளசி உள்ள வீடுகள் காடுகள் ஆகிய இடங்கள் எந்த கேடான காலத்திலும் வீழ்ச்சி அடையாது. அதான் பத்மபுராணம் ஸ்கந்த புராணம் நிறைய புராணங்கள்ல விஷ்ணு புராணம் இந்த மாதிரி புராணங்கள்ல துளசியுடைய மகாத்மியம் ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி துளசி இந்த உலகத்துல தோன்றாங்கன்னா, ஒரு சமயம் தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கடல கடைவாங்க. அது ஒரு பெரிய லீலை, அதை இன்னொரு உபன்யாசத்தில் நம்ம பேசலாம், இப்போ நமக்கு நேரம் பத்தாது. அந்த பார்க்கடல் கடையும் போது அந்த பார்க்கடலேருந்து தன்வந்திரிங்கிற ஒரு அவதாரம், விஷ்ணுடைய ஒரு அவதாரம் தன்வந்திரி. தன்வந்திரி கையில் அமிர்த கலசத்தோட வருவார். அந்த அமிர்த கலசத்தோட எடுத்துன்னு வரும்போது தன்வந்திரி ரொம்ப சந்தோஷமா இருப்பார். பகவான் கிருஷ்ணர் ரொம்ப ஆனந்தமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அவர் கண்களிலிருந்து சில ஆனந்த துளிகள் வந்து தெரிச்சு வரும் அந்த அந்த அமிர்த கலசத்தில் விழும். அதுதான் துளசியா தோன்றும், துளசி மகாராணியா. அப்போ பகவானுடைய ஆனந்த ஒரு பக்தி பக்தி கொடுக்கூடிய ஒரு ஆனந்த பக்தி தேவி பக்தி கொடுக்கூடிய ஒரு ஆனந்தம் தரக்கூடிய ஒரு சுரூபமாக துளசி தேவி இருக்காங்க. ஸோ இப்படி துளசி தேவி எப்பவுமே ராதாகிருஷ்ணனுடைய சேவையில் நித்தியமாக ஈடுபடக்கூடியவங்க. ராதாகிருஷ்ணனுடைய சேவையில் ராதா கிருஷ்ணரும் ரெண்டு பேருமே வந்து கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் நித்தியமாக லீலை பண்ணக்கூடியவங்க. அவங்க எங்கெங்கே சந்திக்கணும் எங்கெங்கே லீலை பண்ணணுங்கிறதெல்லாம் துளசி தேவி தான் தீர்மானம் செய்வாங்க. அவங்க கையில் எப்போ ஒரு கிளி இருக்கும், அந்த கிளி தான் இந்தந்த இடத்துக்கெல்லாம் போய் இந்தந்த ஏற்பாடெல்லாம் செய்யும். ராதாகிருஷ்ணர் எங்கே சந்திக்கணும், எங்கே அன்பு பரிமாற்றம் செய்யணும், எங்கே லீலை பண்ணணும், அதெல்லாம் துளசி தான் தீர்மானிப்பாங்க. ஸோ அப்படி துளசி மகாராணி கிருஷ்ணனுடைய ஆத்மீக லோகத்தில் கோலோக விருந்தாவனம் சொல்லப்படுகிற ஆன்மீக லோகத்தில் எப்பவுமே கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவையில் இருக்காங்க. அவங்க பகவானுடைய விருப்பப்படி இந்த உலகத்தில் தோன்றாங்க, பகவானுடைய விருப்பப்படி. எப்படின்னா ஒரு சமயம் துளசி மகாராணி விருந்தாதேவியா தோன்றுறாங்க. விருந்தாதேவியா தோன்றும் போது அவங்க ஜலந்தர்ங்கிற அசுரனுக்கு மனைவியா இருந்தாங்க. இந்த ஜலந்தர்ங்கிற அசுரன் தண்ணியிலிருந்து வந்தவன், அதனால அவங்க என்னன்னா பயங்கரமான அகங்காரம், எல்லா விதமான இடங்களையும் ஆக்குப்பை எடுத்துட்டு அசுரர்களுக்கெல்லாம் அவன் பெரிய தலைவன் மாதிரி ஆயிட்டு அவன் என்ன பண்ணுவானா, தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் துன்பப்படுத்துவான். அப்போ எல்லா தேவர்களும் பகவான் விஷ்ணுகிட்ட வந்து முறையிடும் போது விஷ்ணு என்ன பண்ணுவார்னா, இந்த விருந்தாதேவி வந்து ஒரு பதிவிரதை, அந்த பதிவிரதை தன்மை இருக்கிற வரைக்கும் இந்த ஜலந்தனை வந்து யாராலும் தோக்கடிக்க முடியாது. அவருடைய பதிவிரத தன்மை போனாதான் அந்த ஜலந்தனை வந்து கொல்ல வதம் செய்ய முடியும். அப்போ விஷ்ணு என்ன பண்ணுவார்னா, ஜலந்தனுடைய ரூபத்தில் அந்த அசுரனுடைய ரூபத்தில் வந்து விருந்தாதேவி கூட இணைவார். அப்போ அவங்களுடைய இந்த பதிவிரத தன்மை போயிடும். அதுக்கப்புறம் ஜலந்தர்கள் அசுரன் வதம் செய்யப்படுவான். அது தெரிஞ்ச உடனே விருந்தாதேவிக்கு ரொம்ப வருத்தமாயிடும். நான் வந்து என்னுடைய கணவன் கூட மட்டும்தான் இணைஞ்சிருந்தேன், இப்போ இவர் இவர் வந்து என்னுடைய கணவன் ரூபத்தில் வந்திருக்கு விஷ்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. அப்போ பகவான் வந்து அவங்க என்ன வரம் தராருன்னா, உண்மையில் விருந்தாதேவி வந்து கிருஷ்ணனுடைய நிச்சயமான சேவை. உண்மையில் விருந்தாதேவி கிருஷ்ணரே தனக்கு கணவனாக வரணும்னு விரும்பினவங்க. அப்போ விருந்தாதேவி இந்த உலகத்தில் வந்த உடனே விஷ்ணு அவர் அந்த ஜலந்தன்கிற அவனோட ரூபத்தில் வந்து விருந்தாதேவியோட தொடர்பு கொண்ட உடனே அவங்க வந்து அந்த அதிர்ச்சியிலேயே அப்படி பிரமிச்சு போடுவாங்க. அப்போ அவங்க விஷ்ணு சபிச்சுடுவாங்க. என்ன சபிச்சுடுவாங்கன்னா, நீ வந்து அந்த அந்த கல்லாக போடணும். அந்த கல் வந்து சாலக்ராம்னு சொல்லுவாங்க. சாலக்ராம் விக்கிரகம் வந்து நிறைய பிராமணர் வீட்டிலலாம் அந்த காலத்தில் வழிபாடு பண்ணுவாங்க. விதவிதமான சாலக்ராம் இருக்குது, நரசிம்ம சாலக்ராம், அதில் வந்து நிறைய அடையாளங்கள்லாம் இருக்கும். அந்த சாலக்ராம் விக்கிரகம் எங்கே கிடைக்கும்னா கண்டகி நதியில் தான் கிடைக்கும். கண்டகி நதி நேபாளத்தில் இருக்கு. விருந்தாதேவி விஷ்ணு சபிச்ச உடனே அவங்க அந்த கண்டகி நதி அவங்க உடல் வந்து கண்டகி நதி ஆகிடும். அவங்க தலைமுடி மட்டும் அந்த ஒரு ஒரு முடி மட்டுமே வந்து பூமியில் விழும்போது அது துளசியாக முளைக்குது. அப்படி பகவான் விஷ்ணு அவங்களுக்கு என்ன வரம் கொடுத்தாருன்னா, இந்த ஒரு செடி ரூபத்தில் அவங்க வந்து பகவானுக்கு பக்தி பண்ணுறாங்க. அது அந்த 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 ரூபத்தை எடுத்துன்றாங்க அவங்க விஷ்ணுவோடைய சேவைக்காக. அதே சமயம் அவங்க ஆத்மீக லோகத்தில் நித்தியமாக விஷ்ணு கூட வாசம் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் வரும்போது அவங்க விருந்தாதேவியாக இருக்காங்க. அப்போ விருந்தாதேவி பகவானுடைய நித்தியமான சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு உன்னதமான சேவை. அப்போ அவங்கள வந்து எப்படி நம்ம விஷ்ணுவுக்கு மரியாதை கொடுப்போமோ, எப்படி பகவான் கிருஷ்ணனை நம்ம வழிபாடு பண்ணுறோமோ, அதை விட கூடுதலாக நம்ம விருந்தாதேவிக்கு மரியாதை கொடுப்போம். ஏன்னா பகவான் எப்போவுமே தன்னை விட தன் பக்தனை வழிபடுறதுல ரொம்ப ஆனந்தம் அடைவார். துளசியோடைய கருணை இல்லாமல் நம்ம கிருஷ்ணருடைய கருணை கிடைக்காது. துளசி மகாராணி விருந்தாதேவியுடைய கருணை இல்லாமல் நம்ம கிருஷ்ணருடைய கருணை வாய்ப்பே கிடையாது. துளசி இல்லாமல் கிருஷ்ணர் பூவோ இலையோ உணவோ சந்தன தைலமோ எதையுமே ஏற்றுக்க மாட்டார். நம்ம எது கிருஷ்ணர் கொடுத்தாலும் அதில் துளசி இலை இருக்கும். துளசி இலை இருந்தால் தான் கிருஷ்ணர் எடுத்துக்குவார். துளசி இல்லாமல் கிருஷ்ணர் எதையுமே ஏற்றுக்க மாட்டார். அந்த மாதிரி கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அந்த லீலை புரிந்தார். விருந்தாதேவி இந்த உலகத்தில் வந்து பக்தர்கள்லாம் அவங்கள வழிபாடு பண்ணி அவங்க மூலமா, ஏன்னா நம்ம நேரடியாக கிருஷ்ணரை அடைய முடியாது, அதுக்கு உண்டான அருகதையே நமக்கு கிடையாது, யோகிதையே கிடையாது. நம்ம அந்தளவுக்கு ரொம்ப கீழ்நிலையான ஆத்மாக்களாக வாழ்ந்துருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள், நம்முடைய அகங்காரம், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணரை அடையிறதுங்கிறது ரொம்ப கடினமானது நமக்கெல்லாம், அவ்வளோ எளிமையான காரியம் இல்லை. ஆனால் அதே சமயம் பக்தர்கள் மூலமாக போகும்போது கிருஷ்ணர் ரொம்ப சுலபமாக நம்ம அடையப்படக்கூடியவராக இருக்கார். விருந்தாதேவியை வழிபாடு பண்ணும்போது, துளசியை வழிபாடு பண்ணும்போது கிருஷ்ணர் நம்ம மேலே திருப்தி அடைஞ்சிருவார். துளசி இலை யாராவது கிருஷ்ணருக்கு துளசி இலை அர்ப்பணிக்கிறாங்கன்னா அவங்க என்ன படிச்சதில்லை, யாராவது கிருஷ்ணருக்கு ஒரு துளசி இலையை அர்ப்பணித்தா, துளசி இலையோ அது மஞ்சளோ அர்ப்பணித்தாங்கன்னா அவங்க வந்து எல்லா புஷ்பங்களையும் அழித்த பலனை அடைவாங்க. யாராவது துளசி இருந்து நமஸ்காரம் பண்ணாங்கன்னா கிருஷ்ணருக்கு மிக பிரியமானவங்களாக, துளசி உள்ள இடங்களில் வந்து கிருஷ்ணர் ஆனந்தமாக வசிக்கிறார். எம்பெருமான் கேசவனுக்கு மிகவும் பிரியமான விருந்ததேவி துளசி மகாராணிக்கு என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றான்னு சொல்லி அந்த இது பாடணும் நம்ம இல்லையா. இப்போ எப்படி துளசி வந்து அவ்வளோ மங்களமானது, அவ்வளோ விசேஷமானது, அதனால் ரொம்ப கவனமாக அதை நம்ம வீட்டில் பார்த்துக்கணும். அசுத்தமான நிலையில் போய் துளசியை தொடுறது, அப்புறம் துளசியை பிடிச்சி அப்படி மென்று சாப்பிட்றது, பிச்சு சாப்பிட்றது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. துளசி அப்படி பிடிச்சி பிச்சு மென்று சாப்பிட்றது, அப்படி முறிக்கிறது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. கட் பண்ணுறது இப்படிலாம் பண்ணக்கூடாது. துளசி மகாராணி வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு அது நமஸ்கார், எப்போ வந்து துளசிக்கு முன்னாடி போனாலும் நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணி மூணு தடவை கை தட்டி அவங்க அனுமதி வாங்கிக்கணும். துளசி தேவி, நீங்கள் எப்பவும் விஷ்ணுவோடைய சேவையில் ஈடுபடக்கூடியவங்க, எனக்கு வந்து விஷ்ணு சேவையில் ஈடுபடுறதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, இடது கையால் அந்த துளசியோடைய செடியை பிடிச்சிட்டு ஒரு இலையை மட்டும் அப்படியே பிக்கணும். ஒரு இலையாக பிக்கணும், அப்படியே கொம்போட பிச்சு எடுத்துடக்கூடாது. ஒரு இலையாக அப்படியே பிச்சு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சந்தி வேலையில் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் துளசியை பிக்க பறிக்கக்கூடாது. அதே மாதிரி துவாதசி ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கும் துளசியை பறிக்கக்கூடாது. துவாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது, சந்தி வேலையில் பறிக்கக்கூடாது. துளசியை வந்து மருந்தாக பயன்படுத்தக்கூடாது. மருந்தாக கஷாயம் பண்ணி குடிக்கிறது, கொதிக்க வைக்கிறது, ஸ்டவ்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது. துளசி வந்து நமக்கு பக்தியை தரக்கூடியவங்க. நம்ம குழந்தைய தூக்கி அடுப்பில் உட்கார வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி துளசி வந்து நமக்கு பக்தி தரவங்க, அதனால் அவங்கள வந்து கஷாயம் பண்ணி குடிக்கிறது, மருந்தாக பயன்படுத்துறதெல்லாம் பண்ணக்கூடாது. துளசி ஒன்லி விஷ்ணுவுக்கு மட்டும்தான். துளசியை வந்து விஷ்ணு விஷ்ணுவோட அவதாரங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ராமர், நரசிங்கர், வராகர், மத்ஸ்ய, கூர்மா, பலராமர், இந்த மாதிரி விஷ்ணுவோட அவதாரங்களுக்கு மட்டும்தான் துளசியிலேயே பயன்படுத்துமே தவிர வேற எந்த தேவதைகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது. தேவதைகளுக்கு சொல்லும்போது மனுஷனுக்கு சொல்ல என்ன இருக்கு, எந்த தேவதைக்குமே பயன்படுத்தக்கூடாது துளசியை. ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சுக்காம ஹனுமானுக்கெல்லாம் கூட பயன்படுத்துகிறாங்க. ஹனுமான் வந்து விஷ்ணுவுடைய பக்தர், ராமனுடைய பக்தர். அப்போ ஹனுமானுக்கு எப்படி நம்ம துளசியை அர்ப்பணிக்க முடியும், அது தவறு. ஆனால் ஜனங்க தெரியாமல் நிறைய பண்ணுறாங்க. ஹனுமானுக்கு துளசி மாலை போடுவாங்க, துளசியை பிச்சு பிச்சு கொடுப்பாங்க, காலெல்லாம் போட்டு மிதிப்பாங்க, அப்படிலாம் பண்ணால் அது பெரிய குற்றமாயிடும். அது பெரிய குற்றம். கூடுமான வரைக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் லக்ஷ்மிக்கெல்லாம் கூட பயன்படுத்தக்கூடாது. துளசி வந்து ஒன்லி விஷ்ணுவுக்கு மட்டும்தான், பகவான் கிருஷ்ணருக்கு மட்டும்தான். கிருஷ்ண துளசி, ராம துளசி எல்லாம் ஒரே துளசி தான். அந்த கலரில் தான் வித்தியாசமே தவிர மற்ற துளசியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. துளசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான், அது கலர் வித்தியாசம் இருக்கும். சில இடங்களில் சில சில நிறங்களில் வரும், வெரைட்டி இருக்கு. பட் ஆனால் இந்த துளசியோட இந்த துளசி உயர்ந்தது இது குறைந்ததுன்னு கிடையாது. துளசினா எல்லாம் ஒன்று தான். இது உயர்ந்த துளசி, இது தாழ்ந்த துளசி, இது கிருஷ்ண துளசி, இது ராம துளசி, அப்படிலாம் கிடையாது. எந்த துளசியாக இருந்தாலும் துளசி தான், அது மங்களமானது தான், அது உயர்ந்தது தான். அதை வெறுமனே விஷ்ணுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும், விஷ்ணு பக்திக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த பிரசாதத்தில் போட்டு அந்த பிரசாதமாக இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாமே தவிர நம்ம தனிப்பட்ட விதத்தில் பண்ணக்கூடாது. வீட்டில் ரொம்ப கவனமாக துளசி யார் பாதுகாத்துக்கிறாங்களோ, கவனமாக வச்சுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷம் ஏற்படும், எல்லா விதமான மங்களம் ஐஸ்வர்யம் இருக்கும் அந்த வீட்டில். எந்த வீட்டில் வந்து துளசி நல்லா கவனமாக பார்த்துக்கிறாங்களோ, கவனமாக வெயிலில் வைக்கலாம், உள்ளே எடுத்து வச்சுக்கலாம், கை கால் படாமல் இருக்கணும், காலில் மிதிப்படுற இடத்துலலாம் வைக்கக்கூடாது. சில சமயம் அந்த மாதிரி இடங்கள்ல வளரும், அதை நம்ம தான் கவனமாக பார்த்து. எப்படி நம்ம குழந்தைய வந்து கவனமாக பார்த்துக்குவோமோ, வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருந்தால் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது அங்கே ஓடிடுமா இங்கே ஓடும். அந்த மாதிரி துளசி நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதை தொட்டியில் வச்சு காலையில் எப்பவுமே காலையில் தண்ணி விடுறது நல்லது. காலையில் தண்ணி விட்டு தேவைக்கு தண்ணி விட்டால் போதும், தேவைக்கு தண்ணி விட்டு அதை பராமரிக்கணும். அந்த 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 துளசி செடி வளர்ந்து வரும்போது அதில் மஞ்சிரி எல்லாம் வரும், அந்த பூ எல்லாம் வரும். அந்த பூ வரும்போது அதை ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு வலது கையால் அப்படி ரெண்டு இந்த நுனி விரலால் அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து அதை கூட நம்ம நிறையா இருந்ததுன்னா நிறைய மாலையாக தொடுத்து பகவானுக்கு போடலாம். கோயிலில் வரும்போது கொண்டு வந்து போடலாம், வீட்டில் போடலாம், விஷ்ணுவோடைய கிருஷ்ணனுடைய படத்துக்கு போடலாம். அதே மாதிரி இலைகளும் நிறையா, இலைகளை கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய இலையை பறிக்கக்கூடாது. இலையிலையும் பார்க்கும்போது சிலதெல்லாம் கொஞ்சம் உதிரக்கூடிய நிலையில் இருக்கும், ரொம்ப முத்தி போன இலைகளாக இருக்கும், அந்த மாதிரி இலைகளை மட்டும் பறிக்கணும். இதெல்லாம் அந்த அது அதை வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை பிரபுபாதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. துளசி எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பக்தி வளரும், பக்தி வந்துட்டே இருக்கும். நாளுக்கு நாள் பிரஷர் மேலே அவ்வளோ ஒரு அன்பு ஏற்படணும். அதனால் துளசியை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குளிக்காமல் போய் தொடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. பிரசாத விஷ்ணுவுக்கு படைக்கும்போது அதில் துளசியெல்லாம் போடணும். அதுக்காக தான் துளசியை, விஷ்ணுவோடைய சேவைக்கு தான் துளசி, நம்முடைய திருப்திக்காக, நம்முடைய சுவைக்காக இல்லை, விஷ்ணுவோட திருப்திக்காக. எப்பவுமே அதை பகவானுக்காக தான் பயன்படுத்தணும். எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கவனமாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பக்தியில் முன்னேற்றம். இந்த மாதிரி துளசி ஜபம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறது, அப்புறம் பகவானோட லீலைகளை கேட்கறது, அப்புறம் படிக்கிறது, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணம், நல்ல புத்தி, எல்லாத்துக்கு மேலே கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான அன்பு இருக்கு. அதுதான் நமக்கு வேணும். கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான அன்பை ஏற்படுத்தியிருந்து தான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். அந்த 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 அன்பை நம்ம வளர்த்துட்டே வந்தோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வீட்டில் துளசியை வச்சுட்டு அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணாமல் அதை கவனமாக பார்த்துக்கணும். சரியான வேலையில் தண்ணி விடணும். நம்ம முன்னாடியே வச்சுக்கலாம், அதாவது அசுத்தமான இடத்துல வைக்கக்கூடாது. சில சமயங்களில் அசுத்தமான இடத்துலையும் வரும், ஏன்னா துளசி எங்கே வேணாலும் வரும், அசுத்தமான இடத்துல கூட வரும். நம்ம அதை மாற்றி வைக்கணும். சிலப்போ துவைக்கிற இடத்துல வரலாம், அழுக்கு தண்ணி போகிற இடத்துல வரலாம், கை கால் கழுவுற இடத்துல வரலாம், கால் மிதிப்படுற இடத்துல வரலாம், வாசப்படிக்கிட்ட வரலாம். அதை நம்ம பார்த்து கவனமாக கால் மிதிப்படாமல் எடுத்து வச்சுக்கணும். ஆமாம், தோட்டத்தில் வளர்க்கலாம், அதான் நீங்கள் எங்கே வேணாலும் வளர்க்கலாம், ஆனால் கவனமாக பார்த்துக்கணும். கை கால் படக்கூடாது, அசுத்தமாக கூடாது, அழுக்கு தண்ணி போகிற இடத்துல செடிதானு சொல்லி அழுக்கு தண்ணி போகிற இடத்துல வைக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்து நிதானமாக எடுத்து, இங்கே நம்ம எங்கே வச்சுருக்கோம் துளசியை, எங்கே இருக்காங்க, பகவானுடைய பாதத்தில் இருக்காங்க இல்லையா. அப்போ பகவானுடைய பாதத்தில் நம்மளால் போய் இருக்க முடியுதா, முடியாது. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய பக்தராக இருந்தால் பகவானுடைய பாதத்தில் எப்போவுமே இருப்பாங்க. எப்பவுமே பகவானுடைய பாதங்கள் துளசியினால் அலங்கரிக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்கு வேதத்தில். அவருடைய பாதத்தில் துளசியோட நறுமணம் வீசிட்டே இருக்குமா, விஷ்ணுவோடைய பாதத்தில். அதனால தான் என்ன சொல்லியிருக்கு பத்மபுராணத்தில், துளசி இல்லாமல் கிருஷ்ணர் எதுவுமே எடுத்துக்க மாட்டார். வெறுமனே துளசியை மூன்று முறை சுற்றி வந்தா பிராமணனை கொன்ற பிரம்மஹஸ்திங்கிற தோஷத்திலிருந்து கூட விடுபட்டுருவோம் சொல்லியிருக்கு. பிராமணனை கொன்னா வரக்கூடிய பாவத்திலிருந்து கூட ஒருத்தன் துளசியை சுற்றி வந்தாலே, மூணு தடவை சுற்றி வளம் வந்தாலே அது அழிஞ்சு போடும். அதனால் துளசி உள்ள வீடுகள் எந்த கேடான காலத்திலும் வீழ்ச்சி அடையாது, எல்லா புனித ஸ்தலங்களும் புனிதமானது. துளசியை பற்றி நினைத்தாலோ பேசினாலோ கேட்டாலோ வணங்கினாலோ அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க, எல்லா விதமான நற்குணங்களையும் பெறும், எல்லா விதமான தேவர்களாலும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதிரி நம்ம நம்முடைய பக்தி ஆன்மீக முன்னேற்றத்துக்கு துளசி பெரிய உதவி பண்றாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம், அவங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், ரொம்ப நல்லா பக்தி பண்ணா விஷ்ணு நம்மளால ரொம்ப திருப்தி அடைவார். குற்றங்கள் எதுவும் செய்திடக்கூடாது, குற்றம் இல்லாம. சில பேர் நம்ம தெரியாம தான் இவ்வளவு நாள் நமக்கு தெரியாது துளசி எப்படி பறிக்கணும் எப்படி என்ன பண்ணணும் தெரியாது, தெரியாம தானே பண்றோம். அதை தெரிஞ்சுக்கணும், துளசியை வந்து எப்படி நம்ம பார்த்துக்கணும், பூஜிக்கணும். இந்த மாதிரி நம்ம பூஜிக்கிற மாதிரி தினமும் துளசியை பூஜிக்கலாம், பூஜை பண்ணலாம், மலர்கள் போடலாம், தூபம் காமிக்கலாம், விளக்கேற்றி வைக்கலாம். அதனாலதான் வேத காலத்தில் பிராமணர் வீட்டில எல்லாம் துளசி மடம் இருக்கு, இப்பவும் ஒரு சில பிராமணர் வீட்டில் இருக்கு, ஒரு சில பிராமணர் வீட்டில். ஆமா, ஸ்லோகம் தெரியலன்னா இப்ப இங்க வரோம், கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வரோம், ஸ்லோகம் எல்லாம் படிச்சுக்கலாம். ஸ்லோகம் தெரியலனாலும் நமக்கு தெரிஞ்ச மொழியில பாடி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி சுத்தி வரலாம். ஸ்லோகம் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லையா, இங்க வார வாரம் பாடிட்டு தானே இருக்கும், அதனால அது படிச்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. யானி காணி சாப்பா பாணி பிரம்மஹாத்தியதி காணிச்சா தானி தானி பிரணசந்தி பிரதட்சிணா பதே பதே. துளசியை சுத்தி வளர்றதுனால பிரம்மஹத்திங்கிறதோ அது அர்த்தம் இருக்கு இல்லையா, யானி காணின்னு சுத்தி சுத்தி வர்றது பிரம்மஹத்தியதி காணிச்சா, பிரம்மஹத்திங்கிற தோஷமே போடும், பிராமணனுக்கு ஒன்றா ஏற்படக்கூடிய தோஷ அந்த இது கொடுக்கும், பிராமணனுக்கு ஒன்றா ஏற்படக்கூடிய பிரம்மஹத்திங்கிற தோஷத்துலேருந்து கூட நம்ம விடுபட்டுருவோம். இது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு, இது வந்து பத்ம புராணத்திலிருந்து எடுத்துருக்காங்க. துளசி இலை பூ வேர்கள் நிழல் கிளை கிளைகள் நிழல் நிழல் கூட துளசியோட நிழல் கூட நம்ம காலில் படக்கூடாது, எல்லாம் ஆன்மீகமானவை. பக்தியுடன் துளசி நிலையை கிருஷ்ணருக்கு அளிப்பவர் அவர் அருகிலேயே வாழ்வார். அதுக்கப்புறம் துளசியின் மண்ணை எடுத்து உடலில் பூசிக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குபவர் ஒவ்வொரு நாளும் 100 நாள் பூஜை செய்த பலனை அடைவார். துளசியின் மஞ்சரியை கிருஷ்ணருக்கு அளிப்பவர் மற்ற எல்லா புஷ்பங்களையும் அளித்த பலனை பெறுவார். ஒருவர் துளசியை பார்த்தாலோ அல்லது அது இருக்கும் வீட்டிற்கோ தோட்டத்திற்கோ சென்றால் அவர் ஒரு பிராமணனை கொன்ற பாவத்திலிருந்து கூட விடுதலை பெறுகிறான். துளசி உள்ள காடுகள் வீடுகள் ஆகிய இடங்களில் கிருஷ்ணர் ஆனந்தமாக வசிக்கிறார். துளசி உள்ள வீடுகள் எந்த கேடான காலத்திலும் வீழ்ச்சி அடையாது, அதுவும் அல்லாமல் எல்லா புனித ஸ்தலங்களிலும் புனிதமானது. துளசியின் வாசனை முகர்ந்து பார்க்கும் அனைவரையும் தூய்மையாக்கும். துளசி உள்ள இடங்களில் கிருஷ்ணரும் மற்ற எல்லா தெய்வங்களும் ஆனந்தமாக வசிப்பார்கள். துளசியை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரை தினமும் வணங்கும் பக்தர்கள் எல்லா ஸ்தலங்களையும் தானங்களையும் மற்றும் தியாகங்களையும் செய்தவராகிறார். சொல்லப்போனால் அவருக்கு செய்ய வேண்டிய வேறு கடமை எதுவுமே இல்லை. அதோடு அல்லாமல் அவர் எல்லா இலக்கியம் மற்றும் புராணங்களையும் படித்தவராகிறார். இலக்கியம் புராணம் படித்தா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது வெறுமனே துளசியிலே பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுனாலே அவருக்கு. கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட துளசியை தலையிலோ வாயிலோ போட்டுக்கொண்டவர் கிருஷ்ணரின் திருநாட்டிற்குள் நுழைவார். கலியுகத்தில் இப்போ இருக்கக்கூடிய யுகத்தில் ஒருவர் துளசியை நினைத்தாலோ வளர்த்தாலோ வணங்கினாலோ அவர் எல்லா பாவங்களிலும் விடுபட்டு இறுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைகிறார். துளசியை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜிப்பவன் தம் முன்னோர் அனைவரையும் நம்ம முன்னோர்கள் அனைவரையும் பிறவி தலையிலிருந்து பிறப்பு இறப்பு இந்த சக்கரத்திலிருந்தே விடுவிக்கிறார். துளசியின் மகிமையை பிறருக்கு சொன்னால் ஆன்மீக உலகில் நிலையான ஒரு இடம் காத்திருக்கும் என்பது உறுதி. இதை பற்றி யார்ட்டையும் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி துளசி இப்படி தான் வச்சுக்கணும் ரொம்ப பக்தியோடு பார்த்துக்கணும்லாம் சொன்னால் உங்களுக்கு ஆன்மீக லோகத்தில் ஒரு இடம் இருக்குது. எம்பெருமான் கேசவனுக்கு மிகவும் பிரியமான ஸ்ரீமதி துளசி தேவிக்கு விருந்தாவன ராணிக்கு மீண்டும் மீண்டும் இருந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். துளசி தேவியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு புரியக்கூடிய வரத்தை அளிக்கும் தாங்கள் மிக மிக உயர்ந்த சத்தியத்தை உடையவர்கள். கிருஷ்ணருக்கு பிரியமான துளசி தேவியை தாங்கள் முன் நான் மீண்டும் மீண்டும் விழுந்து வணங்குகிறேன். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதே எனது பூர்ணமான விருப்பம். தங்களை அடைக்கலமாக கொண்ட அனைவரின் விருப்பங்களும் பூர்த்தியாகிவிடும். எனவே உங்களுடைய கருணை எங்களுக்கு அறி எங்களை விருந்தாவன வாசியாக்குங்கள். விருந்தாவன திவ்ய தேசத்தில் இனிய வனங்களில் எனக்கும் ஒரு இருப்பிடத்தை தாங்கள் அளிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இவ்வாறு ராதா மற்றும் கிருஷ்ணரின் அழகிய மதுரா லீலைகளை நான் என்றென்றும் எண்ணியிருப்பேன். இது மாதிரி புராணத்தில் நிறைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு புராணத்தில் ஒரு பிராமணர் இருப்பார். அந்த பிராமணருக்கு வந்து அவ்வளவா என்ன சொல்றதுன்னா ரொம்ப பெரிய பக்திமான் கிடையாது, அவர் பக்தி கிடையாது. ஆனால் அவர் வந்து துளசியை வந்து விஷ்ணுவுக்கு அர்ப்பணிப்பார். அவர் விஷ்ணுவுடைய மிகச்சிறந்த தூய்மையான பக்தர் கிடையாது, ஆனால் எப்பவுமே துளசியை வந்து விஷ்ணுவுக்கு அர்ப்பணிப்பார். பேரளவு தான் பக்தி பண்ணிட்டு இருந்தார், சும்மா ஏதோ துளசி இலையை கிருஷ்ணர் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் துளசி இலையை பறிச்சுட்டு இருக்கும்போது அவர் நிறைய பாவகாரியங்களும் கூட பண்ணியிருக்கார். அப்ப ஒரு துளசியை பறிக்கும் போது அவருடைய உடல் அவர் வந்து மரணம் அடையக்கூடிய சமயம் வருது. அப்படி மரணம் அடையும் போது அவருடைய கையில துளசியிலே இருக்கு, துளசியை கையில வச்சுருக்க அவர் இந்த உடலை விட போறார். அப்ப யமதூதர்கள் அங்க வந்துருவாங்க. யமதூதர்கள் வந்த உடனே யமதூதர்கள் பார்த்தா ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு நெத்தி மேல ஒரு கண்ணுதான் இருக்கும், அப்புறம் முகம்லாம் பல்லெல்லாம் வெளியே வந்திருக்கும், கொம்பெல்லாம் இருக்கும். அவங்கள பார்த்தாலே நமக்கு ரொம்ப குஷி ஆயிடும், ஒன்னும் ஆகாது, யூரின்லாம் போயிடுவோம். யமதூதர்ல பார்த்தோம்னா அவ்வளோ பயம் வந்துடும். இந்த யமதூதரை பார்த்தோன்னே பயம் வந்துடும் இந்த பிராமணருக்கு. உடனே இந்த யமதூதர் சொல்லுவாங்க, பிராமணரே நான் உங்களை யமலோகத்தில் கொண்டு போறதுக்காக வந்திருக்கோம், நீங்க நிறைய பாவம் பண்ணிருக்கீங்க, நான் உங்களை யமலோகத்தில் கொண்டு போகணும், துளசியை அங்கே வச்சுட்டு வாங்க. ஏன்னா துளசியை வந்து யமலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, யமலோகத்தில் பாவம் செய்யறவங்க மட்டும்தான் போக முடியும். அப்ப இவர் புரிஞ்சுன்றாரு, அப்ப துளசி என் கையில இருந்தா என்னை யமலோகத்தில் கொண்டு போக முடியாது, ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்குவார், இறுக்கி பிடிச்சிக்குவார். யமதூதர் சொல்லுவாங்க, துளசியை வச்சுட்டு வாங்க, நான் உங்களை யமராஜ் கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு தண்டனை இருக்கு, நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் யமராஜ் உங்களை தண்டிக்க போறாரு. தண்டனையை கேட்டவொடனே இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்குவார், ஓ அப்ப இதை உடவே கூடாது. இன்னும் யமதூர் நாலு பேர் வந்துருப்பாங்க, பேசிக்குவாங்க, என்ன பண்ணலாம், சரி ஒண்ணு பண்ணலாம், தண்டனையை கொஞ்சம் குறைச்சிக்குவோன்னு சொல்லுவோம், கொஞ்சம் தண்டனையை குறைச்சிக்கிறோம். அவர் சொன்னாரு, சரி பிராமணரே நாங்க கொஞ்சம் யமராஜ் சிபாரிசு பண்ணி கொஞ்சம் தண்டனையை குறைக்கிறோம், இப்பயே நீங்க துளசியை வச்சுட்டு வாங்கினார். தண்டனையை குறைக்கிறேன்றது இன்னும் சாங்கா பிடிச்சிக்குவார், ஓ இவங்க தண்டனையை குறைச்சிருவேன்னு சொல்றாங்க, அப்ப உடவே கூடாது. இந்த மாதிரி யமதூதருக்கு ரொம்ப குழப்பமாயிடும், என்னடா இவர் துளசிய, ஏன்னா யமராஜோட கட்டளை என்னன்னா யாரெல்லாம் துளசி மாலை கழுத்துல போட்டிருக்காங்களோ, இல்ல துளசியை வணங்குறாங்களோ, துளசியை வந்து கையில வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க யமலோகத்துக்கு கொண்டு வரக்கூடாது, யமலோகத்துல அவங்க இடம் கிடையாது, அவங்க வைகுண்டத்துக்கு போக வேண்டியது. யமராஜோட ஆர்டர் என்னன்னா யமதூதர் எங்க போலாம், பாவம் செய்யறவங்க, தன் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட ஹரிங்கிற வார்த்தையை உச்சரிக்காதவங்க, யாரெல்லாம் வந்து மனித உறவு மனித உடல் எடுத்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கலையோ, யாரெல்லாம் பக்தி பண்ணலையோ, யாரெல்லாம் யாருடைய தலையெல்லாம் பகவான் முடி வீழ்ந்து வழங்கலையோ, அவனையெல்லாம் தான் யமலோகத்தில் கூட்டிட்டு வர சொல்லி யமராஜுடைய கட்டளை யமதூதர்கள். இந்த பிராமணரை பிடிச்சின்னு போலான்னு பார்த்தா இவர் துளசியை பிடிச்சிட்டு இருக்காரு, விட மாட்டேங்கிறார். இந்த யமதூதர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை ரொம்ப தீவிரமாயிடும், யமராஜ்கிட்டே போயிடுவார். யமராஜ்கிட்ட போன உடனே யமராஜ்கிட்ட போய் வேண்டிக்குவாங்க, இந்த மாதிரி ஒரு பிராமணர் இருக்காரு, அவர் நிறைய பாவம் பண்ணியிருக்காரு, நாங்கள் கூட்டின்னு வரலான்னு போனோம், அவர் வந்து கையில் துளசி வச்சிருக்காரு, நீங்கள் தான் வரணும் போல இருப்போம். யமராஜே வந்துடுவார், நேராக யமராஜரே வந்துட்டார் இந்த பிராமணர் பார்க்க. இந்த யமராஜ் சொல்லுவார், பிராமணரே எங்களுடைய உலகத்தில் துளசியெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாது, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், உங்களுடைய பாவத்தை பாதியாக குறைச்சிடுறேன், அப்படின்னு உங்கள் பாவத்துக்கு தண்டனையை பாதியாக குறைச்சிட்டு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிடுவார். அப்போ யமராஜரே வந்து பாதி குறைச்சிடறேன்ட்டார், அப்போ உடவே கூடாது, இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிடுவார், துளசியை கையில் நல்லா பிடிச்சிக்கிறார். யமராஜர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, உன் தண்டனை எல்லாம் குறைக்கிறேன், துளசியை வச்சுட்டு வா, நம்ம யமலோகத்துக்கு போகணும். கடைசியில் யமராஜனால ஒரு முடிவுக்கு வர முடியல, அவர் நேராக தேவலோகத்துக்கு போயிடுவார். இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லாத்தையும் போய் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த பிராமணன் என்னுடைய கடமையை நான் ஒழுங்காக செய்ய முடியல, இந்த பிராமணனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவன் என்னன்னா துளசியை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். எல்லா தேவர்களையும் போய் சொல்லிடுவார், எல்லா தேவர்களும் வந்துடுவாங்க, பிரம்மதேவர்லேருந்து மகாதேவர்லேருந்து எல்லா தேவர்களும் அந்த பிராமணத்தை வந்து. இந்த பிராமணர் பார்த்தாரு, ஏங்கப்பா நான் துளசியை கையில் பிடிச்சிட்டு இவ்வளோ தேவாதி தேவர்களாக வந்துட்டாங்களே, எல்லா தேவமார்களும் வந்துட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்து இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த பிராமணர்கிட்ட, பிராமணரே நாங்கள் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுறோம், யமராஜ்க்கு பேசி அந்த பாதி தண்டனையில் இன்னும் கொஞ்சம் கூட கால்வாசி குறைக்க சொல்கிறோம், இன்னும் பாவத்தை ஒரு கால்வாசி குறைக்க சொல்கிறோம், எப்பயாவது அதை வச்சுட்டு வாங்க போ எவ்வளோத்துக்கு. அப்போ இன்னொரு உறுதியாக பிடிச்சிட்டுவார், எவ்வளோ 100% தண்டனையிலேருந்து இப்போ 25% தான் பாக்கி இருக்கு, 75 போயிடுச்சு. அப்பவும் கேட்க மாட்டார், இல்லை இல்லை முடியாது, நான் துளசி விட மாட்டேன், இப்போ இது யார் தீக்கிறது, இந்த தேவர்கள்லாம் பார்த்தாங்க, யமராஜன், பிரம்மதேவர், மகாதேவர், இந்திரன், சந்திரன் எல்லாரும் சேர்ந்து இந்த பிராமணர் கூப்பிட்டு நேராக வைகுண்டம் வந்துடுவான். வைகுண்டத்தில் வந்து பகவான்கிட்ட வந்துடுவான், விஷ்ணுகிட்ட வந்த உடனே இந்த மாதிரி எல்லா பிரச்சனையை விட்டு சொல்லணும் இல்லையா, யமராஜ் வந்திருக்காரு, கேட்குறாரு விஷ்ணு, என்னாச்சு யமராஜே வந்து, ஏன் நீங்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்கீங்க, என்ன விஷயம். அப்போது யமராஜ் சொல்கிறார், இவர் நிறைய பாவம் பண்ணியிருக்காரு, இவர் யமலோகத்தில் தண்டனைக்காக கூட்டின்னு போகணும், ஆனால் இவர் துளசியை கையில் பிடிச்சி விட மாட்டேங்கிறாரு, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், என்னுடைய தூதர் சொல்லிட்டாங்க, நான் சொல்லிட்டேன், இவங்க தேவர்கள்லாம் வந்து சொல்லிட்டாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு, அதான் இப்போ உங்கள்கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டோம், நீங்கள் தான் இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே விஷ்ணு வந்து அந்த அனந்த சேஷனுடைய பாம்பு படுக்கையில் படுத்திருப்பார், எந்திரிச்சு துள்ளி குதிப்பாராம், என்ன இவங்களுக்கெல்லாம் புரியாது, ரெண்டா பகவான் எந்திரிச்சு துள்ளி குதிக்கிறாருன்னு. அப்புறம் கேட்பாங்களா என்னன்னு கிருஷ்ணார்ட்ட, இப்போ விஷ்ணு சொல்லுவாராம், யாராவது தன்னுடைய கையில் துளசியை வச்சுருந்தாங்கன்னா மரணம் சம்பவிக்கும் போது அப்போ தேவர்களே அவனை கொண்டு வந்து என்னுடைய உலகத்தில் விட்டுருவாங்க, இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க, நீங்கள் போடுங்க அப்படின்னு. நீங்க கொண்டு விட்டுட்டீங்க இல்லையா, நீங்க போயிட்டீங்க, இனி உங்களுக்கு வேலை கிடையாது. யமராஜ் சொல்வாரு, யமராஜ் நீங்க போயிட்டீங்க. அந்த மாதிரி வெறுமனை துளசிய பிடிச்சிருந்தது. அதுக்காக நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டு துளசியை கையில வச்சிருந்து நினைக்காதீங்க, அவரை விளையாடக்கூடாது. பக்தர்கள் வந்து எந்த அளவுக்கு துளசி மேல பற்றுதலா இருந்தா அவங்க எவ்வளோ ஒரு முன் ஜென்மத்தில இல்லாட்டி எவ்வளோ பாவங்கள் நம்ம செய்திருக்கலாம். இப்ப கூட நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய பாவம் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப நல்லா பக்தி பண்ணிட்டு துளசியை வந்து நம்ம பக்தர்கள்லாம் துளசி மேல போட்டிருப்பாங்க. இந்த துளசி இது வந்து துளசி, இது ரெண்டு விஷ்ணுவோடைய பாதம், இந்த துளசி. இந்த மாதிரி துளசி வந்து அவ்வளவு பிரியமானது கிருஷ்ணருக்கு. இந்த கிருஷ்ணருக்கு பிரியமான துளசியை யாராவது பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்கள கிருஷ்ணர் விட மாட்டார். யமனே வந்தா கூட அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜெய் விருந்த தேவி துளசி மகாராணிக்கு, ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு, ஜெய்.